வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 24. காக்கையும் குயிலும். இரவெல்லாம் கட்டை மாதிரி கிடந்து தூங்கிவிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகே வந்தியத்தேவன் துயில் எழுந்தான். விழித்து கொண்ட பிறகு எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். மேல காற்று விற்றென்று வீச மரஞ்செடிகளின் கிளைகளும் இலைகள் உராய்ந்து ஒன்றையொன்று சரசரவென்று சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. அந்த சுருதி கிணங்க ஓர் இளம் பிள்ளையின் இனிய குரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடலை பண்ணுடன் பாடியது. பொன்னார் மேனியனே பொலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. இந்த பாடலை கேட்ட வந்தியத்தேவன் கண்ணை விழித்து பார்த்தான். அவனுக்கு எதிரே பூந்தோட்டத்தில் கொன்னை மரங்கள் சரசரமாக பொன் மலர்களை தொங்கவிட்டு கொண்டு காட்சியளித்தன. சேத்தனமுதன் ஒரு கையில் குவளையுடன் இன்னொரு கையில் அலக்கும் வைத்து கொண்டு பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்து கொண்டிருந்தான். அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து திருநீறு புனைந்திருந்த சேத்தனமுதன் சிவபக்தனாகிய மார்க்கண்டனை போல் இப்பொழுது காட்சியளித்தான். இப்படியும் இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையை குரலை கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து வைக்கவில்லையே என்ற எண்ணத்துடன் வந்தியத்தேவன் எழுந்தான். அமுதனைப் போல் தானும் பூந்தோட்டம் வளர்த்து சிவ கைகாரியம் செஞ்சு கொண்டு ஏன் ஆனந்தமாக காலம் கழிக்க கூடாது? எதற்காக கையில் வாளும் வேலும் ஏந்தி கொண்டு ஊர் ஊராக அலைய வேண்டும்? எந்த நேரமும் பிறரை கொல்லுவதற்கு பிறரால் கொல்லப்படுவதற்கும் ஆயத்தமாக ஏன் திரிய வேண்டும்? இத்தனை எண்ணங்களும் அவனோட மனசுல உதிச்சிச்சு. ஆனா கொஞ்ச நேரம் அந்த யோசனை அப்படியே தனிய ஆரம்பிச்சு மனசு மாறிடுச்சு. சேத்தனமுதனை போல உலகில் எல்லாருமே சிவபக்தர்களாக இருக்க முடியுமா? திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் வஞ்சகர்களும் எளியவர்களும் துன்புறுத்துவதில் கழிப்படைவர்களும் இருக்கத்தானே இருப்பார்கள். இவர்களை எல்லாம் அடக்கி நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட அரசாங்கம் வேண்டும். அரசாங்கம் நடத்த அரசர்களும் அமைச்சர்களும் வேண்டும். இவர்களுக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க வேலைக்கார படைகளும் வேண்டும். தன்னை போல் அரசர்களுக்கு ஓலை கொண்டு போகவும் ஆட்கள் வேண்டும் இல்லையா? ஆம், இன்று சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்தே தீர வேண்டும். பெரிய பழுவேட்டரையர் திரும்பி வருவதற்குள் சக்கரவர்த்தியை பார்த்தால்தான் பார்த்தது. அவர் வந்துவிட்டால் அது சாத்தியமே இல்லாமல் போகலாம். சரி, கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு பூந்தோட்டத்துக்கு பக்கத்திலே இருந்த தாமர குளத்தில் குளிச்சுட்டு வந்தியத்தேவன் ஆடை ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டான். சக்கரவர்த்திய தரிசனம் செய்ய போகும்போது சாதாரணமா போலாமா? ஆனா இதுக்காக தான் அலங்கரிச்சுக்கிட்டானா? இல்ல பழுவூர் இளையராணிய அன்னைக்கு மீண்டும் பார்க்க வேணும் அப்படின்ற எண்ணம் அவனோட மனசுக்குள்ள இருந்துச்சே. ஒருவேளை அதுக்காக இருக்குமோ? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காலை உணவுக்கு பிறகு சேந்தன் அமுதன் உச்சி வேளை பூஜை கைகாரியங்களுக்கு பூங்குடலையுடன் கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்திய பார்க்கறதுக்காக புறப்பட்டான். இரண்டு பேருமே நடந்தே போனாங்க. கோட்டைக்கு குதிரையை கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு வல்லவரையன் முன்னமே முடிவு பண்ணி வச்சிருந்தான். குதிரையை நன்றாவே இளைப்பார வேணும். அதுக்கு நிறையவே அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா சீக்கிரமே அந்த குதிரை ரொம்ப தூரமான பிரயாணத்துக்கு தயாராக வேண்டி வரலாம். யார் கண்டது? எப்படி இருந்தாலும் அது இங்கே இருக்கிறது தான் நல்லது. கோட்டை வாசல் போய் சேரும் வரையில் அமுதனுடன் பேச்சு கொடுத்து இன்னும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு போய்கிட்டே இருந்தாங்க அமுதனும் வல்லவரையனும். உன்னோட அன்னையை தவிர உனக்கு வேறு யாருமே உற்றார் உறவினர்கள் கிடையாதா என்ற வல்லவரையன் கேட்டதற்கு அமுதன் சொன்னது, இருக்கிறாங்க. என்னோட அன்னையோட கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும் உண்டு. தமக்கை காலமாகிவிட்டார். தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைகாரியம் செய்கிறார். அதோட இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கவும் பணியும் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு. புதல்வி என்று அப்படியே நிறுத்திவிட்டான் அமுதன். புதல்விக்கு என்ன? இல்லை, புதல்விக்கு ஒன்றுமில்லை. எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பார்கள், மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள், நன்றாக பாடுவார்கள். அப்படியா? உன் மாமனின் மகள் ஊமை இல்லையே என்றான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, அப்படியானால் நன்றாக பாடக்கூடியவள் என்று சொல்லு. உன்னை காட்டிலும் நல்லாவே பாடுவாளா? ஆ, அழகாய்தான் இருக்கிறது. உங்கள் கேள்வி குயில் காக்கையை விட நன்றாக பாடுமா அப்படின்னு கேட்குற மாதிரியில இருக்கு. பூங்குழலி பாடுனா சமுத்திரராஜா அலைய நிறுத்திட்டு ஓசையும் செய்யாம அமைதியா அவள் பாடுறதை கேட்பார். ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் கூட மெய் மறந்து நின்று கேட்கும். அப்படியா? உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா? அழகான பெயர். பெயர் மட்டும்தானா அழகு? அவளும் அழகாகத்தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா நீ இவ்வளவு பரவசமடைவியா? மானும் மயிலும் அவளின் அழகுக்கு பிச்சை கேட்க வேண்டும். ரதியும் இந்திராணியும் அவளைப் போல அலை பல ஜன்மங்கள் தவம் செய்ய வேண்டும். சேத்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியிலேயே பூரணமாக ஈடுபடவில்லை என்பது வல்லவரையன் இப்பொழுது கண்டு கொண்டான். அப்படின்னா உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு. மாமன் மகளாயிருக்கையில் முறை பெண்ணும் கூட தானே, கல்யாணம் எப்போ அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். எனக்கு தகுந்தவள்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எந்த விதத்திலையுமே தகுதி இல்லாதவன் தான். பழைய நாட்களில போல பூங்குழலியும் சுயம்பரம் வைத்தால் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து போட்டி போடுவாங்க. தமயந்தியை மணந்து கொள்றதுக்காக வானுலகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல வந்தாலும் வருவாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் அந்த மாதிரிலாம் ஒருவேளை நடக்குமா? நடக்காது. அப்படின்னா உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்து விடுவான்னு சொல்லு. ரொம்ப நன்றாக இருக்கிறது உங்களுடைய கேள்வியும் பதிலும். இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியைப் போல இந்த உடம்போட கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று நினைக்கிறீர்கள்? பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்று தானே சொல்வேன். ஆனால் நான் சொல்லி என்ன பயன்? ஏன் பயன் இல்லை? உனக்கு சம்மதமாயிருந்தும் கூட அநேகமாக கல்யாணம் ஆனது போல தானே, எல்லாரும் பெண்களை கேட்டு தான் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களா? உதாரணத்துக்கு பெரிய பழுவேற்றையர் 65 வயதுக்கு மேலே கல்யாணம் செஞ்சுக்கலையா? அந்த ராணியின் சம்மதம் பேரில் தான் திருமணம் நடந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? அண்ணா, அது பெரிய இடத்து சமாச்சாரம். நாம் ஏன் அதை பற்றி பேசணும்? முக்கியமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் கோட்டைக்குள்ளே போகிறீங்க. கோட்டைக்குள்ளே பழுவேற்றையர்களை பற்றி எதுவும் பேசாதீங்க. பேசுனா ஆபத்து வரும். ஏன் தம்பி ஒரேடியாக இப்படி பயன்படுத்துறியே? உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையா? இரண்டு பழுவேற்றர்களுக்கும் தான் இப்போ சோழ சாம்ராஜ்யத்தையே ஆளுகிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சிய அதிகாரம் வேற கிடையவே கிடையாதுண்ணா. சக்கரவர்த்திக்கு கூடவா அவர்களை விட அதிகாரம் கிடையாதுன்னு சொல்ற? சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். பழுவூர்காரர்கள் போட்ட கோட்டையை அவர் தாண்டுவதே இல்லையாம். ஜனங்கள் சொல்றாங்க அவருடைய சொந்த புதல்வர்களுடைய பேச்சை கூட அவர் காதல ஏறுவதே இல்லையாம். ஓ, அப்படியா சமாச்சாரம்? பழுவேட்டர்களுடைய செல்வாக்கு அபாரமாய் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இல்லையா? இல்லை, அதிலையும் சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு தான் பழுவேற்றர்களுடைய அதிகாரம் எல்லையே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்கள தட்டி கேட்குறதுக்கே யாருமே கிடையாதான். அதோட அனிருத்தர் பிரம்மராயர் கூட இதை பற்றி வெறுப்படைஞ்சி தான் பாண்டிய நாட்டுக்கே போயிட்டார்னு கேள்வி. பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதுக்காக வந்தார் உனக்கு தெரியுமா தம்பி? நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முந்தி வீரபாண்டியன் போரில் மாண்டான். அந்த சமயம் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரமாக சில வேலைகளெல்லாம் செஞ்சதா கேள்வி. யுத்தம்னா அப்படிதானே, மதுரை சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு விட்டது. ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குறதுன்னு சபதம் எடுத்துக்கிட்டாங்க. சதி செய்கிறார்களாம். பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது அப்படின்னு தான் அவரை பழுவேற்றையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்துட்டாங்களாம். இங்கே கோட்டைக்கு நிறைய வலிமை இருக்குது, கட்டுக்காவலும் அதிகம். அதோட சக்கரவர்த்தியோட உடம்பு நலத்துக்காக பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது அப்படின்னு வைத்தியர்கள் சொன்னாங்க. அதனால தான் அண்ணா, சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நோயின்னு மட்டும் யாருக்குமே தெரிகிறது இல்லைப்பா. தெரியாமல் என்ன, சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து 2 கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு. அடடா, அதனால் அவரால் நடக்கவே முடியாது இல்லையா? ஆமாம் அண்ணா, நடக்க முடியாது. யானை அல்லது குதிரை மேலே தான் ஏறணும். ஆனால் இப்போ அதுவும் முடியாது. படுத்த படுக்க தான். பல்லக்களை ஏற்றி இடத்துக்கு இடம் கொண்டு போனாதான் போகலாம். அதுலேயும் வேதனை அதிகம். அதனால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளியே கிளம்புறதே இல்லை. சில காலமாக சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடடா, என்ன பரிதாபம்! ஐயோ, பரிதாபம்னு சொல்லக்கூடாதண்ணா. அதுவும் ராஜ நிந்தனை தான். சொல்லிட்டு பழுவேட்டரையர்கள் தண்டனை விரிப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கிங்க. அடடா, பழுவேட்டரையர் பழுவேட்டரையர், எங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டரையர்களை பற்றி பேச்சு. அவர்கள் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தால்தான் என்ன? தனபொக்கிஷம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர் காவல், ஒற்றற்படை எல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விதித்திருக்கவே கூடாது. இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால்தானே அவர்களுக்கு இவ்வளவு வலி ஏற்பட்டு விட்டது. விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பலிக்குமோ, அது பலிக்காமல் போக நம்மால் இயன்ற பிரயத்தனம் செய்ய வேண்டும் இல்லையா தம்பி? சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கு எச்சரிக்கை செய்து கொள்ள வேண்டும். பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அண்ணா. இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது. சேத்தன் அமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார ஆலயத்தை நோக்கி தன்னுடைய வேலையை பார்க்க சென்றான். வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான். இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. நேயர்களே, அடுத்த அத்தியாயத்தில் கோட்டைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. நன்றி. வணக்கம்.